அதிகாரம் 15. திவ்ய ஸ்வாபத்தின் பங்காளிகள். நாம் யார் என்று நமக்கு தெரியுமா? இக்கேள்வியை நான் முன்னதாகவே கேட்டேன், இருப்பினும் அதனை இவ்விடத்தில் மீண்டும் கேட்க விரும்புகிறேன். ஆம், நாம் இவ்வுலகில் வாழ்பவர்கள், ஆனால் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்து முடித்த செயலினால் நாம் விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டுள்ளோம். எபேசியர் 2:8-9. ஆனால் அது நம்மில் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதின் தொடக்கம் மாத்திரமே. தான் உலகை படைக்கும் முன் சிருஷ்டித்த பரலோக தேவகுமாரர்களும் தன் மனித குடும்பமும் தெய்வீக குடும்பத்துடன் இணைந்து ஏதெனில் வாழ வேண்டும் என தேவன் விரும்பினார். மனிதன் பாவம் செய்த பின் அவர் அத்திட்டத்தை கைவிடவில்லை. கிறிஸ்தவனே, நீ தெய்வ புத்திரர்களில் ஒருவரைப் போல் இயேசுவைப் போல் மறுரூபமாக்கப்படுவாய். 1 யோவான் 3:1-3. இக்கருத்தை இறையியலாளர்கள் பல பெயர்களை கொண்டு அழைக்கின்றனர். இது பிரபலமாக மகிமைப்படுத்தப்படுதல் என்று அழைக்கப்படும். பேதுரு இதனை திவ்ய சுவாபத்தின் பங்காளிகள் என்று குறிப்பிட்டுள்ளார். 2 பேதுரு 1:4. யோவான் இக்கருத்தை பின்வருமாறு விளக்குகிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். 1 யோவான் 3:1. இதனை குறித்து வேதம் என்ன கூறுகின்றது என்று இவ் அதிகாரத்தில் சிந்திக்கலாம். தேவகுமாரர்கள் ஆபிரகாமின் வித்து. பாபேலின் நாட்களில் தேசங்களை பிற தெய்வர்களுக்கு தேவன் பங்காக கொடுத்தபோது தனக்கென்று ஒரு புதிய மனித குடும்பத்தை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டார். பாபேலுக்கு பின் ஆதியாகமம் 11:1-9. தேவன் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12:1-8. ஆபிரகாம் மற்றும் சாராளின் மூலம் தனது ஏதனை மீண்டும் நிலைப்படுத்துவார். தேவனுடைய குடும்பமான ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் ஸ்தாபிப்பதில் தோற்றனர். ஆனால் அதில் தோன்றும் ஒருவர் ஜெயம் பெறுவார். ஆதாமின் மகனாக தாவீதின் வம்சத்தில் தேவன் மனிதனாக இயேசுவின் வடிவில் தோன்றுவார். தான் பாபேலில் தண்டித்த தேசங்களை மீண்டும் ஆசீர்வதிக்கும் அவரது திட்டம் இயேசுவின் மூலம் நிறைவேறும். பவுலும் அதனை குறித்து பல நிருபங்களில் எழுதியுள்ளார். அதில் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 3:3-6. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே சரீரத்திற்குள்ளானவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்கு தத்துவத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாய் எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. கலாத்தியர் 3:26-29. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படி சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். நான் முந்தைய அதிகாரங்களில் கூறியது போல் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுக்கு புறம்பே வாழ்ந்த மக்கள் அனைவரும் தேவன் பாபேலுக்கு பின் தேவர்களுக்கு பங்காக கொடுத்த தேசங்களில் குடியிருந்தனர். பாபேலுக்கு பின் இஸ்ரவேல் தவிர பிற தேசங்கள் மெய்யான தேவனுடன் தங்கள் உறவை அறுத்து கொண்டன. அத்தேசங்கள் மத்தியில் இஸ்ரவேல் மட்டுமே தேவனுடைய பங்கு. இஸ்ரவேலுக்கு புறம்பே வாழ்ந்த பிற மனிதர்களை இஸ்ரவேலர் பல பெயர்களில் அழைத்தனர். அது அவர்கள் வாழும் இடத்தையோ அல்லது இனத்தையோ பொறுத்தது. உதாரணமாக எகிப்தியர், மோவாபியர், அமலேக்கியர். ஆனால் அவர்கள் அனைவரையும் குறிக்கும் ஒரு புதிய ஏற்பாட்டு சொல் புறஜாதியார் என்பதாகும். அவ்வார்த்தை தேசங்கள் என்பதனை குறிக்கும். ஜென்ஸ் என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து அவ்வார்த்தை உருவானது. நீங்கள் யூதர் அல்லவென்றால் புறஜாதியை சேர்ந்தவர். ஆபிரகாமின் வம்சத்தை சேர்ந்த இயேசு ஆபிரகாமின் வம்சத்தார் மட்டுமன்றி தேவனை விட்டு விளக்கப்பட்டிருந்த மனித குலத்தை சேர்ந்த அனைவரையும் மீட்கும்படி மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதே புதிய ஏற்பாட்டின் செய்தி. மேலே கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களில் புறஜாதியார் தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டதை ரகசியம் என்று பவுல் அழைக்கின்றார். தேவனால் தள்ளப்பட்டு பிற தெய்வர்களின் ஆளுகையின் கீழ் வாழ்ந்த தேசங்கள் ஆபிரகாமுக்கு தேவன் அளித்த வாக்குத்தத்தங்களுக்கு பங்காளிகளாக மாறுவது அவருக்கு ஆச்சரியமூட்டியது. கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் அனைவரும் யெகோவாவின் பிள்ளைகளே. அவரே மெய்யான தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவன். யோவான் 1:12, கலாத்தியர் 3:26, ரோமர் 8:14. அதனால் புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகள் குடும்ப உறவு முறைமையின்படி அழைக்கப்படுகின்றனர். குமாரர்கள், பிள்ளைகள், சுதந்திரவாளிகள். ஏனென்றால் அவர்கள் தேவனால் தத்தெடுக்கப்பட்டவர்கள். சுதந்திரவாளிகள் என்ற பதம் ஒரு தெளிவான நோக்கத்துடன் எழுதப்பட்டுள்ளது. அது நாம் யார் என்று கூறுகின்றது. நாம் புதிதாக உருவாக்கப்படும் தெய்வீக மனித குடும்பத்தின் அங்கத்தினர். மரணம் இல்லாத தெய்வ சாயலின் மகிமையை தரித்து கர்த்தருடைய சமூகத்தில் வாழ ஆதாமும் ஏவாளும் முதலில் சிருஷ்டிக்கப்பட்ட நிலைக்கு மீட்கப்படுவதே விசுவாசிகளின் இரட்சிப்பின் நோக்கம். காட்டிலும் ஆச்சரியமூட்டுவது இயேசு நம்மை எவ்வாறு பார்க்கிறார் என்பதே. ஒரு குடும்பம் மீண்டும் ஒன்று இணைக்கப்படுதல். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் முதல் இரண்டு அதிகாரங்கள் தேவனது ஒன்றிணைந்த குடும்பத்தை குறித்து ஒரு அழகிய சித்திரத்தை நமக்கு காண்பிக்கிறது. அது தெய்வீக ராசிகளையும் மனித ராசிகளையும் உள்ளடக்கியது. என்னை பொறுத்த மட்டில் அது மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி. எபிரேயர் முதல் அதிகாரம் இயேசு கிறிஸ்து தேவதூதர்களிலும் பெரியவர் என்று கூறுகின்றது. தேவனது பரலோக கூடாரத்தில் இயேசுவை விட மேலானவர் ஒருவரும் இல்லை. அவர் தேவன். தேவர்களில் ஒருவரும் மனிதனாக தோன்றி அவர்களை மீட்டு ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதியற்றவர்களானபடியால் அவர்கள் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். இயேசுவே ராஜா. ஆனால் இயேசு மனிதனாக தோன்றிய போதோ ஒரு சிறு காலகட்டத்திற்கு அவர் தேவதூதர்களிலும் சற்று சிறியவனானார். அவர் நம்மை போல் மாறினார். மனிதர்கள் தேவதூதர்களை காட்டிலும் சிறியவர்கள். எபிரேய நிருபத்தின் ஆக்கியன் கூறுவது, ஒரு இடத்திலேயே ஒருவன் சாட்சியாக மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். மகிமையினாலும் கணத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணாம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இயேசு இவ்வாறு செய்ததின் விளைவு என்ன? அதனை இரட்சிப்பு என்று அழைக்கலாம். ஆனால் எபிரேயருக்கு எழுதிய ஆக்கியோன் அதனை விட மேலான ஒன்றை இங்கு குறிப்பிடுகின்றார். தேவன் இயேசுவில் மனிதனாக தோன்றியதினால் அவரை பின்பற்றும் மனிதர்கள் அவரை போல் தெய்வீகமானவர்களாக மாற்றப்பட்டு அவரது குடும்பத்தில் அங்கத்தினர்களாக மாறுவார்கள். ஒரு நாள் நாம் மறித்த பின்போ அல்லது இயேசு மீண்டும் வந்து தனது ராஜ்யத்தை புதிய ஏதேனை உருவாக்கும் நாளிலோ அவர் நம்மை தனது பரலோக வீட்டாருக்கு அறிமுகப்படுத்துவார். அவர் நம்மை போல் மனு உருவேற்றது நம்மை போல் மாறவும் நம்மை அவரை போல் மாற்றவும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையினால் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று இதோ நானும் தெய்வன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். முகிம்கள் மத்தியில் தான் அவர்களை விட சிறியவராய் மனிதனாய் மாறியதை மறைக்காமல் இயேசு வெளிப்படையாக அறிவிக்கின்றார். அது தேவனுடைய ஐஸ்வர்யமான திட்டத்தின் ஒரு பகுதி. தேவனது ஆலோசனை சங்கத்தின் மத்தியில் நின்று சபை நடுவே அவர் நம்மை அறிமுகப்படுத்துவார். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் இன்றும் என்றென்றும் ஒன்றாயிருப்போம் என்று கூறுவார். தேவனுடைய மகிமையான தெய்வீக குடும்பத்தில் நாம் ஒன்றாய் இணைக்கப்படுவதே நம் நித்தியமான நிலை. இதனை பவுல் நேர்த்தியாக விளக்கியுள்ளார். ரோமர் 8:18-23 வரை. அதனால் இக்காலத்து பாடுகளில் நீ நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். பவுல் விசுவாசிகளை தம் நாம் தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் என்று விளக்கியுள்ளார். கொரிந்து சபையாரிடம் அவர் கூறியது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நமது மனித சரீரம் மறுரூபமாக்கப்படும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவாகியது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். பேதுரு மனிதர்கள் தேவனுடைய பரலோக குடும்பத்துடன் இணைக்கப்படுதலை திவ்ய சுவாபத்தின் பங்காளிகள் ஆகுதல் என்று அழைக்கின்றார். அதனை மிகவும் எளிமையாக யோவான் சித்தரித்தது. நாம் அவரை போலாக மாறுவோம். இதன் முக்கியத்துவம் என்ன? கிறிஸ்தவர்களாகிய நாம் பலமுறை இயேசுவை போல் மாற வேண்டும் என்று கேட்டிருப்போம். நாம் நிச்சயமாக அவரை போலாக வேண்டும். அதனை நாம் கேட்கும்போது நாம் நல்லவர்களாக அல்லது தீமை செய்யாது வாழ வேண்டும் என்றே அதனை புரிந்து கொள்கின்றோம். ஆனால் ஒரு நாள் இயேசுவைப் போலவே மாற்றப்படுவோம் என்று சிந்திப்பதில்லை. நான் இயேசுவைப் போல் இல்லையே என்ற குற்ற உணர்வோடு நாட்களை கடத்துவதை விட்டுவிட்டு இயேசு நமக்காக என்ன செய்தார், அதன் ஆசீர்வாதங்கள் என்ன, அவர் நமக்குள் செய்யவிருக்கும் காரியங்கள் ஆகியவற்றை தியானித்து அதன் அடிப்படையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவைப் போல என் முயற்சிகளால் மாற வேண்டும், இல்லை என்றால் தேவன் என் மீது கோபம் கொள்வார் என்பது தவறான போதனை. அது கிருபையை மட்டுப்படுத்தி கிறிஸ்தவ வாழ்வை ஒரு பாரமாக மாற்றும். மாறாக தேவன் நமக்காக என்ன செய்துள்ளார், அவர் என்ன செய்ய போகின்றார் என்ற உண்மை நம்மை பரவசப்படுத்துமானால் அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த மாற்றத்தை நமக்குள் உண்டு பண்ணும். அது இருளின் அதிகாரத்தில் இருப்பவர்களை தேவனுடைய குடும்பத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கும். சில கிறிஸ்தவர்களின் கண்ணோட்டம் மனித முயற்சிகளை மையமாக கொண்டது. ஆனால் வேதாம கண்ணோட்டமோ பரலோக பார்வையை மையமாக கொண்டது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னை நேசிக்கும் ஒருவரை என்னால் பிரியப்படுத்த முடியவில்லையே என்ற பயத்தினால் நடத்தப்படுவதில்லை. அது இரண்டு முக்கிய அம்சங்களை புரிந்து கொள்வதனால் நடத்தப்படுவது. நாம் தேவனுடைய குடும்பத்திற்குள் தத்தெடுக்கப்பட்டுள்ளோம். அதன் பொருள் இயேசு நம் சகோதரர். தேவன் இயேசுவை நேசிப்பது போல் நம்மையும் நேசிக்கின்றார். தேவனது திட்டத்தில் நம் நோக்கம் அவரது ராஜ்யத்தை மண்ணில் உதிக்க செய்வதே. நாம் தற்போதே ஒரு நாளில் முழுமையாக தேவனுடைய புதிய தெய்வீக ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினர்கள். அவர் நம் பிதா, நாம் அவரது பிள்ளைகள். அவருடன் நித்திய நித்தியமாக ஒன்றாக வாழவிருக்கின்றோம். நாம் அவரது உடன் வேலையாட்கள். மரணத்தின் ஆண்டவனால் காணப்படாத இருளின் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் நபர்களை விடுவித்து தேவ குடும்பத்திற்குள் அவர்களை அழைத்து வரும் பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே வேதம் போதிக்கும் உண்மை. ஏதேனிலிருந்து ஏதேன் வரை அதுவே நம் முடிவு. நாம் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு இடத்தை பெற போராடுவது நம் வாழ்வின் நோக்கமல்ல. ஒருவரும் தன் முயற்சியினால் அக்குடும்பத்தில் நுழைய முடியாது. அது தேவன் நமக்கு ஈவாக கொடுக்கும் பாக்கியம். நம் தற்போதைய வாழ்வு தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி செலுத்தி அதில் மகிழ்ந்து மற்றும் அதனை பிறருக்கு அறிவிப்பதே.